வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையெல்லாம் வாரந்தோறும் சனிக்கிழமை பொது அறிவு தகவல்களை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் இந்திய ஆறுகள் பற்றி நமக்கு இன்று பல தகவல்களை சொல்ல போறாரு. வாங்க நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாரந்தோறும் பொது அறிவு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் ஆறுகள், இந்தியாவில் பல்வேறு ஆறுகள் குறுக்கும் நெடுக்குமாக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது. இந்த ஆறுகள் தான் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக ஒரு விவசாயத்தை அதிகளவில் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாகவும், வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்திய ஆறுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக சிந்து நதி, இமயாலய நதி அமைப்பு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மூன்று மாபெரும் நதிகளாகும். திபெத் பீடபூமியின் மானசாரா என்னும் இடத்தில் உற்பத்தியாகி அரபிக் கடலில் கலக்கிறது. மேற்கு நோக்கி பாயும் ஒரே இமயாலய நதி சிந்து நதி. இந்தியாவில் சிந்து நதி பாயும் ஒரே மாநிலம் ஜம்மு காஷ்மீர். சிந்து நதியின் பெரும்பகுதி பாகிஸ்தானில் பாய்கிறது. பாகிஸ்தானின் தேசிய நதி சிந்து ஆகும். சிந்துவின் துணை நதிகள் சட்லஜ், சினாப், ராவி, பியாஸ், ஜீலா. சட்லஜ் நதியின் இந்திரா காந்தி கால்வாய் இந்தியாவின் மிக நீளமான கால்வாயாகும். பாக்ரா நங்கள் அணைக்கட்டுகள் இந்தியாவில் மட்டுமே உள்ளது. ஜீலம் காஷ்மீர் வழியாக செல்கிறது. ஸ்ரீநகர் ஜீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிந்துவின் மிக முக்கியமான துணை நதி சினாப். இந்தியாவிலே ஓடும் நதி பியாஸ். பஞ்சாபின் மிக சிறிய நதி ராவி ஹரப்பா மோண்ட் கோமாரி மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஐந்து நதிகள் பாயும் நிலம் பஞ்சாப். 1960 இந்திய பிரதமர் நேரு, பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் இவர்களுக்கிடையே சிந்து நதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அடுத்ததாக கங்கை நதி, இந்தியாவின் தேசிய நதி. சுமார் 2008 நவம்பர் 4 தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. கங்கை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கோத்ரி கோமுக் பகுதியில் உற்பத்தியாகி கங்கை வட இந்திய சமவெளியில் நுழையும் இடமே ஹரித்வார். கங்கை நதி அலகாபாத்தில் யமுனையுடன் கலக்கும் இடமே திரிவேணி சங்கமம் ஆகும். கங்கை நதி கரை நகரங்கள் கான்பூர், வாரணாசி, பாட்னா போன்றவையாகும். கங்கையின் துணை ஆறுகள் அலகநந்தா, யமுனா, கோசி, சோர், கோமதி, தாமோதர், காக்ரா. கங்கை மிக நீளமான துணை நதி யமுனையாகும். யமுனை நதிக்கரையிலேயே டெல்லி, ஆக்ரா போன்ற நகரங்கள் அமைந்து உள்ளன. பிரம்மபுத்திரா கைலாச மலையின் செமாங் சுங் என்ற பகுதியில் இந்த நதி பிரம்மபுத்திரா உற்பத்தியாகிறது. இந்திய நதிகளில் ஆண் பெயர் கொண்ட நதி இந்தியாவின் சிவப்பு நதி என அழைக்கப்படுகிறது. திபெத் இந்திய வங்கதேச நாடுகள் வழியாக பாய்கிறது. துணை நதி சுபன்ஷி, திஸ்தா, லோஹித், திபாங், மானார் போன்றவை பிரம்மபுத்திராவின் துணை நதிகளாம். ஆசியாவின் மிகப்பெரிய நதி திவான் மஜூ என்னும் இடத்தில் உள்ளது. இந்தியாவின் தீபகற்ப நதிகள் என்று பார்க்கும்போது கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. மேற்கு நோக்கி பாயும் நதி என்று பார்க்கும்பொழுது நர்மதை, தபதி, விந்தியா, சத்புரா மலைத்தொடர்களிலிருந்து பிரிகின்றது. அதில் முதலாவதாக மகாநதி. உலகின் மிக நீளமான ஹிராகுட் அணைக்கட்டு மகாநதியிலேயே அமைந்துள்ளது. கோதாவரி மகாராஷ்டிரா நாசிக் என்னும் இடத்தில் திரம்பயாங் என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. இதனுடைய கோதாவரியுடைய துணை நதிகள் என்று பார்க்கும் பொழுது இந்திராவதி, வெண்கங்கை, மஞ்சிரா நதி. கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் நதிகளில் மிக நீளமானதாகும். அடுத்ததாக கிருஷ்ணா நதி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் கிழக்கு மகளேஸ்வர் என்னும் இடத்தில் உற்பத்தியாகி தென்னிந்தியாவின் இரண்டாவது பெரிய நதியாக அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா. வரலாற்று சிறப்பு மிக்க ஹம்பி துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள துங்கபத்ரா இதன் உப நதிகளாகும். காவிரி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மலையில் உற்பத்தியாகி இந்நதிகளின் துணை ஆறுகளாக கபினி, பவானி, பாம்பாறு, அமராவதி, ஹேமாவதி. காவிரியின் சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி காவிரி நதிக்கரையிலேயே அமைந்துள்ளது. அடுத்ததாக நர்மதை. மத்திய பிரதேசத்தின் மைகான் மலைத்தொடரில் அமர்கண்ட் சிகரத்தில் உற்பத்தியாகிறது. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் ஒரே நதி நர்மதை. தபதி. மத்திய பிரதேசத்தில் போதுலி என்னும் பகுதியில் உற்பத்தியாகி தபதி நதிக்கரையிலேயே இந்தியாவின் வைர நகரமான சூரத் அமைந்துள்ளது. சபர்மதி. ராஜஸ்தான் மாநிலம் ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகி சபர்மலை நதிக்கரையிலேயே அகமதாபாத் அமைந்துள்ளது. இப்படி இந்த நதிகளுக்கிடையே பல்வேறு அணைக்கட்டுகளும் உள்ளது. தேசிய அணைக்கட்டு பதிவீட்டின்படி நேஷனல் டேம் ரெஜிஸ்டர் இந்தியாவின் 5190 மிகப்பெரிய அணைக்கட்டுகள் உள்ளன. பொதுவாக 15 மீட்டருக்கும் அதிகம் கொண்ட அணைக்கட்டுகள் மிகப்பெரிய அணைக்கட்டுகளாக கருதப்படுகிறது. இவற்றில் 69 அணைக்கட்டுகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 100 மீட்டருக்கும் அதிகம் உயரமுள்ள அல்லது 1 கியூபிக் கிலோமீட்டருக்கும் 100 கோடி கனமீட்டருக்கும் அதிகமான நீர்த்தேக்கத்தை கொண்ட அணைக்கட்டுகளே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அணைக்கட்டுகளாகும். இந்தியாவின் மிக நீளமான அணைக்கட்டு ஒரிசாவில் உள்ள ஹிராகுட் அணைக்கட்டு. 25.8 கிலோமீட்டர் தூரம் உள்ளதாகும். தெலுங்கானாவில் உள்ள ஸ்ரீ ராம் சாகர், மகாராஷ்டிரத்தின் ஜெய்வாடி, கர்நாடகத்தின் சிக்கல், உத்தரப்பிரதேசத்தின் ராஜ்காட் ஆகிய அணைக்கட்டுகள் 10 கிலோமீட்டருக்கு அதிகமான நீளம் கொண்டவையாகும். நீர்ப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய அணைக்கட்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள இந்திரா சாகர் அணைக்கட்டாகும். இது முழுவதுமாக நிறைந்திருக்கும் போது சுமார் 913 சதுர கிலோமீட்டர் பரப்பை உள்ளடக்கியதாகும். ஹிராகுட் அணைக்கட்டின் நீர்ப்பரப்பு சுமார் 740 சதுர கிலோமீட்டர் ஆகும். மிக உயரமான அணைக்கட்டுகளில் முதலிடம் பெறுவது உத்தரகாண்டில் உள்ள செஹரி அணைக்கட்டாகும். இவை சுமார் 260 மீட்டர் ஆகும். இதையடுத்து பக்ரானாங்கள் 226 மீட்டர் ஆகும். சர்தார் சரோவர் 163 மீட்டர் ஆகும் போன்ற அணைக்கட்டுகள் இந்தியாவின் பிரபலமாக உள்ளது. இவற்றில் ஒரு மிக முக்கியமான அணைக்கட்டுகள் நதி, அணைக்கட்டு, மாநிலம் என்ற வகையில் நாம் பார்க்கலாம். சட்லஜ் பக்ரானாங்கள் அணைக்கட்டாகவும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அமைந்துள்ளது. தாமோதர் வாலி என்ற அணைக்கட்டு மேற்கு வங்காளத்தில் உள்ளது. மகாநதி நதி ஹிராகுட் அணைக்கட்டிலும் ஒரிசா மாநிலத்தில் உள்ளது. அதே போன்று கிருஷ்ணா நதி, நாகார்ஜுன சாகர் என்ற அணைக்கட்டு தெலுங்கானா தற்போதைய ஆந்திராவில் உள்ளது. இப்படி ஒவ்வொரு அணைகளும் அணைக்கட்டுகளும் இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு, அதுவும் விவசாயத்திற்கு, உயிர் வாழ் இனங்களுக்கு, மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குவதற்கு, இப்படி பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த நதி தன்னுடைய பணியை மிக கடுமையாகவும் தன்னுடைய தேவையை புரிந்த வண்ணம் இருக்கிறது. ஆக நமது நேயர்களே, இந்த பொது அறிவு செய்தியின் மூலமாக நாம் இந்திய நதிகளை நாம் ஒரு குறிப்பாக பார்த்திருக்கின்றோம். இந்த செய்திகளை நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இது கேட்க கேட்க ஒரு பொது அறிவு செய்தியாக இருப்பதனாலும் நம் நேயர்களுக்கு இது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்கள், இவர்கள் அனைவருக்கும் மாநில அரசால் நடத்தப்படுகின்ற போட்டித் தேர்வுகளில் ஒரு பாடப்பகுதியாக இருப்பதனால் இதை கேட்டு குறிப்பிடுத்து நாளைய தேர்வில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை புதுகை பண்பலை உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை நம் இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு குறிப்பு எடுத்து படித்து நாளை ஆட்சித்தலைவராக உயர் அதிகாரியாக வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இந்தியா ஆறுகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம்.